ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय श्रीमद् भगवद्गीता उन्मय उरविल Chapter 6, Text 30, Translation and Commentary by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada.
Bhagavad Gita Unmai Uruvil, Adhyayam 6, Sloka 30, Muliberpu Porulure Valangyavar, Devitrasa Bhaktivedanta Swami Prabhupada.
Yomam Pashati Sarvatra Sarvancha Mai Pashati Tasyaham Na Pranashyami Satame Na Pranashyati. Read the translation in the Prabhupada.
என்னை எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் என்னிலும் காண்பவன் என்னை ஒருபோதும் இழப்பதில்லை, நானும் அவனை ஒருபோதும் இழப்பதில்லை. பொருளுரை: கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரை எங்கும் காண்பதும் கிருஷ்ணரில் எல்லாவற்றையும் காண்பதும் நிச்சயமே. ஜட இயற்கையின் தனித்தனி தோற்றங்களை அவன் காண்பது போல இருந்தாலும் எல்லாம் கிருஷ்ண சக்தியின் தோற்றங்களே என்பதை அறிந்து ஒவ்வொன்றிலும் அவன் கிருஷ்ணரை உணர்கிறான். கிருஷ்ணரின்றி எதுவுமே இருக்க முடியாது. கிருஷ்ணரே எல்லாவற்றின் இறைவன். இதுவே கிருஷ்ண உணர்வின் அடிப்படை கொள்கையாகும். கிருஷ்ண உணர்வு கிருஷ்ணரின் மீதான அன்பை வளர்ப்பதாகும். இது ஜடத்திலிருந்து முக்தி அடைவதை விட மிக உயர்ந்த நிலையாகும். தன்னுணர்வுக்கு அப்பாற்பட்ட கிருஷ்ண உணர்வின் இந்நிலையில் பக்தனுக்கு கிருஷ்ணரே எல்லாமாகி விடுவதாலும், பக்தன் கிருஷ்ணரின் மீதான அன்பில் முழுமையடைவதாலும் பக்தன் கிருஷ்ணருடன் ஒன்றாகி விடுவதாக கூறலாம். பின்னர் கிருஷ்ணருக்கும் பக்தனுக்கும் இடையே ஒரு நெருங்கிய உறவு தொடங்குகின்றது. அந்நிலையில் ஜீவனை அழிக்கவோ பக்தனின் பார்வையிலிருந்து பரமபுருஷரை விளக்கவோ இயலாது. கிருஷ்ணரில் கலப்பது ஆன்மீக அழிவாகும். பக்தன் அத்தகு அபாயத்தை ஏற்பதில்லை. பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது, பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி எம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்த மாதி புருஷம் தமஹம் பஜாமி. பிரேமே என்னும் மையினால் அலங்கரிக்கப்பட்ட பக்தரின் கண்களால் எப்போதும் காணப்படும் ஆதி புருஷரான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். பக்தரின் இதயத்தில் வீற்றுள்ள அவர் தனது நித்தியமான சியாமசுந்தர ரூபத்தில் எப்போதும் காணப்படுகிறார். இந்த நிலையிலுள்ள பக்தனின் பார்வையை விட்டு பகவான் விலகுவதில்லை. பக்தனும் அவரது தரிசனத்தை இழப்பதில்லை. இறைவனை இதயத்தினுள் பரமாத்மாவாக காணும் யோகியின் விஷயத்திலும் இதுவே உண்மை. தூய பக்தனாக மாறக்கூடிய இத்தகைய யோகி தனக்குள் இறைவனை காணாமல் ஒரு கணமும் வாழ முடியாதவனாகி விடுகிறான்.
யோமாம் பசதி சர்வத்ர சர்வஞ்ச மயி பசதி தஸ்யாஹம் ந ப்ரணஷ்யாமி சசமே ந ப்ரணஷ்யதி.
என்னை எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் என்னிலும் காண்பவன் என்னை ஒருபோதும் இழப்பதில்லை, நானும் அவனை ஒருபோதும் இழப்பதில்லை.
Seems I was expected to speak on the verse which was has been incorrectly written on the board here.
Na vandu oru kurippitta slogathil irundhu pesuven appdi neenga edhirpaathirukkalam, adu indha palagaiyil ezhudapattirukku, ana anga thappum thavarumaga ezhudapattullathu.
It's not funny that it's incorrect. You seem to think it's a big joke, but if we're going to serve Bhagavad Gita, which is non different from Krishna, we should be careful enough not to write things which are not there and leave out things which should be there.
தப்பும் தவறுமாக எழுதப்பட்டிருக்கும் சொல்லும்போது அது உங்களுக்கு கேளிக்கையா தோணலாம், ஆனா அது கேளிக்கையான விஷயம் கிடையாது. நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்றோம், பகவத்கீதைக்கு சேவை பண்றோம் அப்படின்னா அது செய்யும் போது அது முறையா நம்ம செய்யணும். அதுல இருக்கிறது எதையும் விடாம இல்லாத எதையும் சேர்க்காம முறையா எழுத வேண்டியது அவசியம்.
Anyway, let's read this verse in translation.
இப்ப நம்ம படிச்ச இதை நம்ம வந்து மொழிபெயர்ப்பையும் மொழிபெயர்ப்பு படிக்கலாம். குறைந்தபட்சம் மூன்று தவறுகள்.
Fools deride me when I descend in the human form. They do not know my transcendental nature as the supreme lord of all that be.
மனித உறவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கையை, அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள்.
So I chose not to speak directly on this verse today because the purport is 3.5 pages long out of time consideration.
நா இன்றைக்கு இந்த பொருளுரையில இருந்து பேச வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா இந்த பொருளுரை 3.5 பக்கங்களுக்கு மேல இருக்கு. நமக்கு நேரத்தையும் நம்ம கணக்கு வைக்க வேண்டியிருக்கு.
It's generally considered that people come and they have busy lives and they don't want to spend too much time hearing about Krishna.
பொதுவா வரக்கூடிய மக்கள் அவங்க வந்து ரொம்ப மும்மரமான வாழ்க்கையை ரொம்ப மும்மரமா ஓட்டின் இருக்காங்க. அதனால அவங்க பகவத்கீதையை பத்தி கேட்கறதுல அதிகமான நேரம் செலவு பண்றதுக்கு ஆர்வமா இல்ல.
The purport is 3.5 pages long, which points to the importance that Srila Prabhupada ascribed to the instruction that Krishna is giving in this verse.
இந்த பொருளுரையானது 3.5 பக்கங்கள் நீளமாக இருக்கு அப்படின்னா அதனுடைய பொருள் ஸ்ரீல பிரபுபாதர் அந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்லக்கூடிய கருத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
That persons who deny Krishna's supremacy, persons who deny that Krishna is the supreme person, they are mudha, which is translated here as fool.
எந்த நபர்கள் எல்லாம் கிருஷ்ணருடைய உயர்ந்த தன்மையை, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களை கிருஷ்ணர் மூடர்கள் என்று சொல்கிறார்.
So the verse which I chose to speak on is just the opposite. Yomam pashyati sarvacha savam cha mayi pashyati tajaham na pranashyami satyame na pranashyati. One who sees Krishna everywhere, Krishna in everything, and everything in Krishna, is never lost to Krishna, nor is Krishna ever lost to that person.
இன்னைக்கு நான் பேசறதுக்கு முடிவு பண்ண ஸ்லோகமானது அதுக்கு முற்றிலும் எதிர்மறையானது. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, கிருஷ்ணரை எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் கிருஷ்ணரில் காண்பவன் என்றும் கிருஷ்ணரை இழப்பதில்லை, கிருஷ்ணரும் அவனை ஒருபோதும் இழப்பதில்லை என்று.
So in one verse Krishna, he chastises or derides the position of persons who are envious of him.
ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம் அப்படின்னா, தன் மேல பொறாமையோடு இருக்கக்கூடிய நபர்களை கிருஷ்ணர் நிந்திக்கிறார், அவர்களை திட்டுகிறார்.
And in another verse, Krishna glorifies the position of the pure devotees who see him everywhere.
ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, தன்னை எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடிய தூய பக்தர்களை கிருஷ்ணர் புகழ்கிறார்.
Now who will deny Krishna? Why should anyone do that?
யாரு கிருஷ்ணரை மறுக்கணும், யார் அந்த மாதிரி மறுக்கிறதுக்கு முன்வருவார்கள்?
In Bhagavad Gita, Lord Krishna establishes himself as the Supreme Personality of Godhead.
பகவத் கீதையில கிருஷ்ணர் தன்னை முழுமுதற் கடவுளாக நிலைநாட்டுகிறார்.
And that service to him is the duty and the best path for every living being.
அவருக்கு சேவை செய்யறதுதான் ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் மிகச்சிறந்த பாதையாகவும் கடமையாகவும் அமைகிறது.
But there are many persons who don't like to accept this.
நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்க இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை.
They like to study Bhagavad Gita, but they like to explain it with their own understanding.
அவங்க பகவத் கீதை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும், ஆனா பகவத் கீதையை அவங்க அவங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தின்படி விளக்கம் கொடுக்கிறதுக்கு ஆர்வத்தோட இருப்பாங்க.
They don't like to understand it according to the understanding that Krishna is giving.
கிருஷ்ணர் எந்த ஒரு அறிவை கொடுத்தாரோ அந்த விதத்துல பகவத் கீதையை புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க ஆர்வமுடையவர்களாக இல்ல.
It is maybe paradoxical that people are attached or attracted to spiritual life but not to Krishna.
மக்கள் வந்து ஆன்மீக வாழ்க்கையில ஆர்வமுடையவர்களா இருக்காங்க, ஆனா கிருஷ்ணர் மேல ஆர்வம் இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கறது கொஞ்சம் முரண்பட்டதாக தோன்றலாம்.
There are many people who, not that many, some people who they are attracted to discussions of topics concerning many of the words which or the terms which Krishna uses in Bhagavad Gita.
நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா உண்மையில நிறைய மக்கள்னு சொல்ல முடியாது, ஒரு சில மக்கள் அவங்க பகவத்கீதையில கிருஷ்ணர் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அலசி ஆராயறதுல ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள்.
In Bhagavad Gita, Krishna discusses the nature of the Atma.
பகவத் கீதையில கிருஷ்ணர் ஆத்மாவினுடைய இயற்கையை பற்றி விவரிக்கிறார்.
The eternality of the Atma.
ஆத்மாவினுடைய நித்திய தன்மையை பற்றி எடுத்துரைக்கிறார்.
He discusses, he uses quite often in Bhagavad Gita the term Brahma.
பிரம்மன் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் அடிக்கடி உபயோகப்படுத்துகிறார்.
Krishna speaks of the eternality of the Atma and of the temporality of everything in this world.
ஆத்மாவினுடைய நித்திய தன்மையை மட்டும் இல்லாம இந்த ஜட உலகத்தினுடைய நித்தியமற்ற தன்மையை பற்றியும் அவர் விளக்குகிறார்.
And that therefore an intelligent person seeing the temporality and the misery of this world should attempt to become detached from everything in this world and liberated from this world.
யார் ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பமான நிலையையும் நித்தியமில்லாத நிலையையும் பார்க்கிறார்களோ அவங்க இந்த உலகத்திலிருந்து உலகத்திலிருந்து விடுபட்டு பற்றற்றவர்களாகி முக்தி பெற்றவர்களாக ஆக வேண்டும்.
So this knowledge is called gyan. This is discussed extensively in Bhagavad Gita.
இதுதான் ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. இது பகவத்கீதையில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது.
And yoga is the also discussed in Bhagavad Gita is the process of becoming detached from this world.
யோகம் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த உலகத்திலிருந்து விடுபடுறதுக்கான வழிமுறை யோகம் என்று அழைக்கப்படுகிறது.
So people who many people are attracted to spiritual life, they jive with this. They appreciate such discussions.
நிறைய மக்கள் ஆன்மீக வாழ்க்கையில ஆர்வமுடையவர் மாதிரி தெரிவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான விளக்கங்களை வந்து ரொம்ப ஆர்வத்தோட படிப்பாங்க.
But that Krishna is the ultimate goal of all spiritual quests, to surrender to Krishna, the Supreme Personality of Godhead, they are not attracted to that.
ஆனா கிருஷ்ணர் அப்படிங்கிற நபர் கிட்டதான் நம்ம சரணடையணும். கிருஷ்ணர் தான் எல்லா விதமான ஆன்மீக தேடுதலுக்கும் இறுதி முடிவு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லும் போது அதுல அவங்க ஆர்வமுடையவர்களாக இல்ல.
Because they are envious of Krishna.
ஏன்னா அவங்க கிருஷ்ணர் மேல பொறாமை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
They are interested in self-realization, but not in God-realization.
அவங்க தன்னுணர்வுல ஆர்வமுடையவர்களா இருக்கிறாங்க, ஆனா இறையுணர்வுல ஆர்வமுடையவர்களாக இல்ல.
Or rather, they take the self to be the supreme, the individual jiva to be supreme.
அப்படி இல்ல அப்படின்னா சில நேரத்தில் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா தனிப்பட்ட ஜீவாத்மாவையே மிகப்பெரிய உயர்ந்தவராக ஏற்றுக்கொள்கிறார்கள்.
However, in the as Srila Prabhupada states in the purport to this Yomam Pashyati verse, Krishna consciousness is beyond the stage of Krishna consciousness, beyond self-realization.
Srila Prabhupada ringa Yomam Pashyati Sarvatra and the slogathinudaya molipeyarpula solrar, Krishna unarvanadu thannunarukku apparpatta nilai appdinu solrar.
The impersonalists are those who like to think that spiritual realization means to stop recognizing all names, forms, personalities, emotions and so on.
அருவவாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆன்மீக உணர்வு அப்படின்னா எல்லா விதமான நாமம் ரூபம் தனிப்பட்ட நபர்கள் குணங்கள் இது எல்லாவற்றையும் நம்ம வந்து கலந்து விடுறது அப்படின்னு
நினைக்கிறோம். So when they read this verse, they read Yomam Pashyati Sarvaja Sarvat Sarvamcha Mayi Pashyati, they take it to mean that Krishna is self-realized. He has realized his identity as being one with everything, and that others should also become self-realized, and then they will also realize their identity as one with everything. This is how they understand it.
அந்த அருவவாதிகள் இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா கிருஷ்ணர் தன்னுணர்வு பெற்றவர், அதனால அவர் தானும் மற்றவர்களும் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள் நினைக்கிறார். அதே மாதிரி நம்மளும் தன்னுணர்வு பெற்றால் கிருஷ்ணரோடு ஒன்றாகி விடலாம்னு நினைக்கிறாங்க.
They think that Krishna is a person like you and me, but he is highly developed.
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து நம்ம போன்ற ஒரு நபர் தான், ஆனா அவர் வந்து ரொம்ப முன்னேறிய நிலையில இருக்கிறாரு அப்படின்னு
நினைக்கிறாங்க. Or they think that Krishna is a manifestation of the impersonal absolute.
இல்ல அவங்க வந்து கிருஷ்ணரை அருவமான பரம்பொருளினுடைய தோற்றம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க.
Ultimately everything is impersonal, they think.
இறுதியில பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அருவமானதுன்னு அவங்க நினைக்கிறாங்க.
And that the individual jiva can also come to the same stage as Krishna.
தனிப்பட்ட ஜீவனும் கிருஷ்ணரை போன்ற நிலைக்கு வர முடியும்னு நினைக்கிறாங்க.
This is similar to the Buddhist concept.
இது புத்த மதத்தை சார்ந்தவர்களுடைய கொள்கைக்கு ஒத்து போகக்கூடியது.
That anyone can become a Buddha.
அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யார் வேணாலும் புத்தர் ஆகலாம்.
That Buddha, he's just the same as anyone else. Intrinsically, but he became, you can't really say self-realized, but he became realized.
அவங்க வந்து புத்தர் எல்லாரை போல ஒருத்தர் தான், ஆனா புத்தர் வந்து உணர்ந்துட்டார் அப்படிவாங்க. தன்னை உணர்ந்துட்டார்னு சொல்லி கூட வித்தியாசப்படுத்த மாட்டாங்க, வெறும்னா உணர்ந்துட்டாருமா.
So the impersonalists think like that. You see, you can become the same as Krishna, then you realize everything is all one and you're the same as Krishna and everything is all the same.
அருவாதிகளும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்களும் வந்து கிருஷ்ணரை உணர்ந்து எல்லா கிருஷ்ணரும் ஒண்ணுதான் அப்படிங்கறத உணர்ந்தீங்களா, நீங்களும் கிருஷ்ணராயிரலாம், அந்த நிலை நீங்களும் கிருஷ்ணர் உணர்ந்துடலாம் அப்படிமாங்க.
I am you and you are me and we are all together.
நான் தான் நீ, நீ தான் நான், நம்ம எல்லாரும் ஒன்னுதான் அப்படிமாங்க.
It's a gross thinking like this is a monstrous misunderstanding.
இப்படி நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறான எண்ணம்.
Just completely got it all wrong.
எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம்.
Krishna is establishing in Bhagavad Gita, yes, this world is miserable.
கிருஷ்ணர் பகவத்கீதையில நிலைநாட்டுறார், இந்த உலகம் துன்பமயமானது.
Everything here is temporary.
இங்க இருக்கிறது எல்லாமே தற்காலிகமானது.
We should become detached from this world.
நம்ம இந்த உலகத்துல இருந்து பற்றற்றவர்களாகணும்.
We should not remain in this condition of repeated birth and death.
தொடர்ந்து இருக்கக்கூடிய பிறப்பு இறப்பினுடைய சூழல்ல நம்ம மாட்டிக்கொள்ள கூடாது.
But liberation from this world means to accept Krishna as the Supreme Personality of Godhead and to surrender to him.
ana inda jada ulagathil irundhu mukti perrathu appadina krishnare mulumudar kadavul abingiradha yetrukondu avarkitta saranadairadhu dhaan.
Those who interpret this yomam pashyati sarvatra verse as being simply that you become one with everything, they so badly miss the point.
யார் வந்து இந்த ஸ்லோகத்தை யோமாம் பசித்தி சர்வத்ர அப்படிங்கறதுக்கு நம்ம எல்லா கிருஷ்ணரோட ஒன்னாயிடலாம், எல்லாமே ஒன்னாயிடும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கிறாங்களோ அவங்க முற்றிலும் எல்லாவற்றையுமே தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள் என்ற அர்த்தம்.
Amid all these philosophical discussions and as the conclusion and the apex of these philosophical discussions, Krishna is establishing that love of him in bhakti, that is the best position.
எல்லா தத்துவ ஆய்வுகளுக்கும் இறுதியாக முடிவாக கிருஷ்ணர் கீதையில வெளிப்படுத்தக்கூடியது என்னன்னா, கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டு அவரிடம் நாம் அடைக்கலம் புகுவதுதான்.
கிருஷ்ண கான்சியஸ்னஸ் பியாண்ட் செல்ஃப் ரியலைசேஷன்.
கிருஷ்ண உணர்வானது தன்னுணர்வுக்கு அப்பாற்பட்டதாகும்.
When we become detached from this world,
நம்ம இந்த ஜட உலகத்திலிருந்து பற்றற்றவள் ஆகும் போகுது.
When we fully understand that I am not the body, I am eternal spirit soul.
நான் இந்த உடல் அல்ல, நான் நித்தியமான ஆத்மா அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ளும் போது,
I am by nature Satchit Anandamai, eternal, full of knowledge and full of bliss.
என்னுடைய இயற்கை நித்தியமாக ஞானம் நிறைந்தவனாக ஆனந்தமயமானவனாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணரும் போது,
So once we have all this theoretical understanding,
இந்த ஏட்டளவிலான அறிவுகள் எல்லாவற்றையும் நாம் அடையும் போது,
philosophical understanding,
தத்துவபூர்வமான அறிவை பெறும்போது,
still we have to go further,
இருந்தாலும் நம்ம இன்னும் முன்னோக்கி போய்தான் ஆக வேண்டும்.
Come to the real point,
உண்மையான கருத்தை நாம் பெற வேண்டும்.
That the highest truth is not simply negating this world, but to love Krishna.
இறுதி உண்மை அப்படிங்கிறது இந்த உலகத்தை புறக்கணிக்கிறது மட்டுமல்ல கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்துவதுங்கிறத நம்ம உணரணும்.
This Yomam Pashyati verse means that out of intense love for Krishna, the devotee cannot but think of Krishna at every moment.
இந்த யோமாம் பசதி ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னா, பக்தன் கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய அன்பில எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கிறான் அப்படின்னா, கிருஷ்ணரை விட்டு தனியா கிருஷ்ணரை ஒரு நிமிடம் கூட மறக்க முடியாத நிலையில கிருஷ்ணரோடு ஒன்று விட்டான் என்று பொருள்.
In this way he sees Krishna everywhere.
இதன் இம்மூலமாக அவன் எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணரே காண்கிறான்.
Sarvatra hai nija ishta deva sphurti. The person in pure Krishna consciousness, he sees everything in this world, moving and non-moving.
யார் இந்த உலகத்தில் இருக்காங்களோ கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடிய நபர் அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அசையும் பொருள்கள் அசாத பொருள்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள்.
But he doesn't exactly see those forms. Everywhere he sees his worshipful Lord manifest.
அவங்க வந்து அப்படி பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட ரூபத்தை பார்ப்பது இல்ல, அவர்களுடைய இஷ்ட தேவதைய அவங்க வந்து பார்க்கிறார்கள் அந்த ரூபத்துல.
That is possible in pure love of Krishna.
அது தூய கிருஷ்ண பக்தியில தான் சாத்தியமாகும்.
Just as a mundane example,
ஒரு பௌதிகமான உதாரணம் கொடுக்கிறேன்.
It's not an exactly appropriate example, but it's as an analogy. It's an analogy means Shaka Chandranyai.
ஒரு இது வந்து முற்றிலும் பக்குவமான உதாரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம வந்து உதாரணம் கொடுக்கறோம் அப்படின்னாலே அது வந்து சாக்க சந்திர நியாயம் தான்.
At the night time, if the moon can be seen through the branches of a tree, the mother may point to the child. You see through that round ball, that through the branches, that's the moon. The moon is a long way from the branches, has nothing to do, but just from our vision, it helps to clarify the point.
நிலவு எங்க இருக்கு அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுக்கு ஒரு தாய் தன்னுடைய சின்ன குழந்தைக்கு காட்டுவா இரவு நேரத்துல. அங்க பாரு, ரெண்டு கிளைகள் இருக்கு, அந்த ரெண்டு கிளைகளுக்கு நடுவுல வட்டமா வெள்ளையா இருக்கே பந்து மாதிரி, அதுதான் நிலவு அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையில நிலவானது ரொம்ப தொலைவுல இருக்கு. ஆனா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நிலவானது கிளைகளுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி எடுத்து சொல்லப்படுது.
So when a young couple get married, or in the modern age they just fall in love and they don't bother getting married, or
அது அடிப்படையா வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நவீன காலத்துல ஒரு இளம் தம்பதியினர் அவங்க திருமணம் செய்து கொள்றாங்க, இல்ல அவங்க வந்து திருமணம் செய்வதற்கு முன்னாடி அவங்க காதல் வயப்படலாம்.
There is between them there's an intense emotion.
அவங்களுக்கு நடுவுல ஒரு ஆழமான ஒரு உணர்ச்சிகள் இருக்கு.
Which they call falling in love.
அததான் அவங்க சொல்றாங்க காதல்ல விழுந்துட்டோம்னு.
I don't know how it's said in Tamil, but falling is really the word.
தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னு அவர் தெரியலங்கிறாரு. ஆனா விழுந்துட்டோங்கறதுதான் தமிழ்லயும் சொல்லுவோம்.
It's really a step down and not a step up. But it appears to be that now my life is perfect and wonderful because I have met this boy or this girl.
அவங்க நினைக்கிறாங்க இப்ப என்னுடைய வாழ்க்கை வந்து பக்குவம் ஆயிடுச்சு, அற்புதம் ஆயிடுச்சு, நான் இந்த ஆணையோ பெண்ணையோ நான் சந்தித்து விட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க.
And at every moment one is like a person haunted by a ghost because you cannot think of anything but that person. Now the young ladies are leaving, they don't like to hear all these things.
அவங்க ஆனா இவங்க வந்து இப்படி காதல்ல விழுந்துட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு கணமும் அவங்க வந்து அந்த ஆணையோ பெண்ணையோ அவங்கள தான் நினைச்சுட்டே இருப்பாங்க. அவங்கள ஒரு கணம் கூட மறக்கவே முடியாது, அதே நினைச்சிருப்பாங்க. இப்ப நான் இதை சொல்லும் போது ஒரு சில இளம் பெண்கள் கிளம்பி போறாங்க, அவங்களுக்கு இந்த விஷயத்தை கேட்கறதுல ஆர்வம் இல்லாம இருக்கிறாங்க.
The young ladies are leaving because they don't like to hear all these things, but if you stay you could hear about a better kind of love than the love of your dear boyfriend.
இளம் பெண்கள் இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க, அவங்களுக்கு கேட்கறது பிடிக்கல. ஆனா இங்க தங்கி இருந்து கேட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஆண் நண்பர்களை காட்டிலும் மிகச்சிறந்த மிகச்சிறந்த அன்பை பற்றி நீங்க கேட்க முடியும்.
They don't believe in that. Anyway.
அதுல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. பரவாயில்ல.
Everyone's invited to throw their cell phone out of the window or otherwise just turn it off.
எல்லாருக்கும் நாங்க ஒரு அழைப்புதல் எடுக்கிறோம், உங்களுடைய செல்போனை தூக்கி ஜன்னல் வழியா வெளியில தூக்கி போடுங்க. அப்படி வெளியில தூக்கி போடுறதுக்கு ஆர்வம் இல்லாட்டினா குறைஞ்சபட்சம் அதை அணைச்சாது வைங்க.
There's a nice flooded area out here and if you throw it in here your cell phone will be lost. So that's best, otherwise just turn it off please.
இங்க வந்து ஒரு நல்ல ஒரு தண்ணி தேங்கி நிக்குது, இதுல உங்களுடைய செல்போனை தூக்கி போட்டீங்கன்னா அது உங்களை விட்டு நிரந்தரமா போயிடும், அது நல்லதுதான். ஆனா அது செய்யறதுக்கு நீங்க தயாரா இல்ல அப்படின்னா தயவு செய்து அதை அணைச்சாது வைங்க.
So when one falls in love, then when brushing your teeth, which isn't very romantic activity, but you're simply thinking of the boy or girl that you're falling in love with.
நீங்க காதல்ல ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பல்லு விளக்குனா கூட பல்லு விளக்குறது அப்படிங்கறது ஒன்றும் பெரிய உணர்ச்சி பூர்வமான செயல் கிடையாது. ஆனா பல்லு விளக்கும் போது கூட அந்த ஆணையோ பெண்ணையோ நினைத்துக் கொண்டு இருப்பார்கள்.
You may not be able to sleep at night because you're so much absorbed in love for the loved object.
நீங்க எதையும் முறையா பார்க்க கூட முடியாது, ஏன்னா அந்த உங்களுடைய அன்புக்குரிய பொருள் மேல நீங்க ரொம்ப ஆர்வத்தில் இருக்கீங்க.
And even when you wake, even if you do sleep, when you wake up in the morning, immediately you think,
தூக்கம் கூட வராது, அப்படியே தூங்கி எந்திரிச்சா கூட எந்திரிச்ச உடனே அந்த நினைவு தான் வரும்.
So this is a mundane example of how the devotee always thinks of Krishna in intense love.
இது வந்து ஒரு பௌதிகமான உதாரணம். எதற்காக அப்படின்னா எப்படி ஒரு பக்தர் கிருஷ்ணரை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்க முடியும் அப்படிங்கறதுக்கு.
இட்ஸ் அ மண்டைன் எக்ஸாம்பிள் பிகாஸ் தட் இன்டென்ஸ் அப்சார்ப்ஷன் இன் லவ் ஃபார் தி லவர் டசன்ட் லாஸ்ட் வெரி லாங்.
இது பௌதிகமான உதாரணம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீவிரமான அந்த அன்பு, காதலன் காதலிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அன்பானது நீண்ட நேரம் நிலைத்திருப்பது கிடையாது.
Why is that?
ஏன் அப்படி நிலைத்திருப்பதல்ல?
Because the supposed object of love is not the actual object of love for the jiva.
ஏனா எந்த எதன் மேல அவங்க அன்பு செலுத்துறாங்களோ அந்த அன்பு செலுத்தப்படக்கூடிய பொருளானது ஒரு ஜீவனுக்கு உண்மையான அன்பு செலுத்தப்பட வேண்டிய பொருள் கிடையாது.
The actual object of love for the jiva is Krishna.
ஜீவனுக்கான உண்மையான அன்புக்கு உகந்த நபர் கிருஷ்ணர் மட்டுமே.
So if we repose our love in Krishna, that loving feeling will not wear off, it will increase.
நம்ம கிருஷ்ணர் மேல அந்த தீவிரமான அன்பை வைத்தோம் அப்படின்னா அந்த அன்பு என்றைக்கும் குறைவது கிடையாது, அது எப்போதும் அதிகமாகிக் கொண்டேதான் போகும்.
So this verse, Yomam Pashati, one who sees me everywhere, it Krishna is giving an indication of the loving relationship between Krishna and the devotee.
Inga inda slogathla Yomam Pashati ingra inda slogathla Krishnar தனக்கும் தன்னுடைய பக்தர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றத்தினுடைய உணர்ச்சிகளை பற்றி ஒரு சிறிய தகவலை நமக்கு கொடுக்கிறார்.
Which is the actual perfection of life.
அதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையான பக்குவ நிலை.
Beyond philosophical analysis of what is real and what is unreal, sat and asat.
எது உண்மையானது எது போலியானது, அதாவது சத் எது சத் எது அசத் அப்படிங்கறத பத்தி அலசி ஆராயக்கூடிய தத்துவ அறிவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இது.
Beyond performing austerities such as eating very little, subjecting oneself to the cold in the winter and the heat in the summer.
கம்மியா மிகவும் குறைவாக சாப்பிடுறது, வெயில் காலத்துல தன்னை வந்து வெயில கொண்டு போய் நிறுத்திக்கிறது, குளிர்காலத்துல குளிர்ல காயறது, இது மாதிரி கடுமையான தவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த அன்பு.
Beyond trying to subdue and overcome the raging காம், குரோத், லோப் and all these bad qualities which are within our hearts.
கொழுந்து விட்டு எரியக்கூடிய காமம், குரோபம், காமம், கோபம், பேராசை, இது எல்லாத்தையும் விட்டு நம்ம அதிகப்பட்டதுக்கும் அப்பாற்பட்டது இந்த அன்பு.
There is a stage even beyond that.
இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலை இருக்கு.
The mind should become peaceful by overcoming all material desires, all material attachments.
மனமானது எல்லா விதமான பௌதிக பற்றுதல்களிலிருந்தும் விடுபட்டு அமைதியாக சாந்தமாக ஆகணும் அப்படிங்கிற நிலைக்கும் அப்பாற்பட்டது அமைது.
But beyond that, better than that, much better than that is the stage of love for Krishna.
இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதாக, எல்லாவற்றையும் விட சிறந்ததாக, எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடியது கிருஷ்ணன் மீதான அன்பு.
This is a completely transcendental and purified stage.
இது முற்றிலும் தெய்வீகமானது, நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை அது.
This is the actual dharma of every jiva.
இதுதான் எல்லா ஜீவன்களுக்கும் உண்மையான தர்மமாகும்.
To love Krishna.
கிருஷ்ணன் மேல அன்பு செலுத்துவதுதான்.
Generally we see everywhere, what do we see in this world? What do we see? How do we see everything?
பொதுவா இந்த உலகத்துல நாம் பார்க்கும் போது என்ன விஷயங்களை பார்க்கிறோம், அந்த விஷயங்களை எப்படி பார்க்கிறோம்?
Whatever we see, we think, is that nice? Is that something I can enjoy?
ஒரு விஷயத்தை பார்க்கும் போது இது நல்லா இருக்கா, இதை நான் என்னால அனுபவிக்க முடியுமா, அப்படிதான் நாம் பார்க்கிறோம்.
If we see something we think we can enjoy, we think, let me enjoy.
நம்ம ஒரு விஷயத்தை இந்த பார்க்கும் போது இந்த இதை நான் அனுபவிக்கலாமா அப்படின்னு நினைச்சோம்னா, இதை அனுபவிக்கக்கூடிய பொருளா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருளை அனுபவிக்கலாங்கிற எண்ணம் தான் வரும்.
Or let me try to enjoy.
அல்லது அதை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்னு நினைப்போம்.
Or maybe we have to, we can't immediately enjoy it.
இல்ல அதை உடனடியாக அனுபவிக்க முடியாம இருக்கலாம்.
So we may go too much trouble to acquire the ability to enjoy it.
அதை அனுபவிக்கிறதுக்கான தன்மையை பெறதுக்காக நம்ம பல ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பல முயற்சிகளை மேற்கொள்வோம்.
We want to have a car, then we have to work hard to get the money to pay for that. And we think, now I shall enjoy the car.
நம்ம வந்து கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த கார் வாங்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கிட்டு கிடப்போம். அது கார் வாங்கிட்டோம் அப்படின்னா இப்ப நான் கார் அனுபவிக்கலாம்னு நினைப்போம்.
So we think we shall enjoy driving a car.
அந்த காரை ஓட்டுறது மூலமா நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைப்போம்.
Just like the lovers, the fascination with each other doesn't last.
இது வந்து இந்த காதலர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கவர்ச்சியை போலதான், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி ஆனது நீண்ட காலம் நிலைத்திருப்பதில்லை.
So you may, when you get a new car, you may think, oh, this is great.
புதுசா கார் வாங்கும்போது நம்ம நினைப்போம், இது ரொம்ப சிறந்ததா இருக்கேன்னு.
Feel elated because now I have a car.
Na ungala vandu neenga romba uyarndavala nenachikringa ena ipa engitta or car irukku abdin.
But after some time you just get used to having a car and it doesn't feel like anything special to have a car.
Ana konja naalukku appuram paathinga abdina unga car irukku abingiradhu adu sagajam aidum. Car irukkanaala enakku vandu oru onnu sirappu thanmai irukkira maari illangiradha unarvinga.
And so many bills to be paid. Petrol is so expensive, it's got to go up again. It's always going up, right, the price.
இதுக்காக நம்ம நிறைய கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கு. பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு, எப்பவும் குறைய போறது கிடையாது, ஏறிக்கிட்டு தான் போகும்.
Now the rupee is falling, which means you have to pay more for oil, which means the petrol price is going to go up and the price of everything else is going to go up.
இப்ப ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சுகிட்டே போகுது. ரூபாயினுடைய மதிப்பு குறையுது அப்படின்னா பெட்ரோலுடைய விலை அதிகமாகும். பெட்ரோலுடைய விலை அதிகமாச்சுன்னா இது எல்லாமே அதிகமாகும். இது எல்லாத்துக்கும் நம்ம உழைச்சுதான்
ஆகணும்.
கார் நடுவில் நமக்கு வந்து பழுதாகி
போயிடும்.
எல்லா கார்களும் பார்த்தீங்க அப்படின்னா பழுதடையறதுக்கு தகுந்த மாதிரி தான் வடிவமைப்பே செஞ்சிருப்பாங்க.
They can build a car which will last for 50 years, but then it won't be good for the car business. So they build one which will last for usually about 1 or 2 years, just beyond the guarantee.
அவங்களால
and then it starts to break down.
50 வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரி கார் தயாரிக்க முடியும், ஆனா 50 வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரி கார் தயாரிக்க மாட்டாங்க. ஒரு வருஷமோ 2 வருஷமோ உழைக்கிற மாதிரி தான் தயாரிப்பாங்க. அதாவது எது வரைக்கும் அவங்க வந்து உத்தரவாதம் கொடுக்கறாங்களோ அது வரைக்கும் வேலை செய்யறது மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பழுதடைய ஆரம்பிக்கும். அப்பதானே அவங்களுக்கு கார் தொழில் நடைபெறும், வியாபாரம் நடைபெறும்.
So in this material world we see things that we want to enjoy but we don't enjoy.
இப்படி இந்த உலகத்துல நாம பார்க்கக்கூடிய பொருள்கள் எந்த பொருளை பார்க்கிறோம் அப்படின்னா எந்த பொருள்களை நம்ம அனுபவிக்க விரும்புறோமோ அதே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஜட உலகத்துல நம்மளால என்றுமே அனுபவிக்க முடியாது.
And some things we see, we simply can't enjoy. But we like to think, I would enjoy.
இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தோம்னா நம்மளால நிச்சயமா அதை அடைய முடியாது. ஆனாலும் நம்ம அதை அடையணும், அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கும்.
We see someone else's wife, we think this is very nice, I'd like to enjoy it, but we cannot enjoy.
உதாரணத்துக்கு யாராவது தன்னுடைய அழகையான மனைவியோட போகும்போது ஓ இந்த மனைவி அழகா இருக்காங்க நான் அனுபவிக்கணும்னு நினைக்கலாம், ஆனா அப்படி அனுபவிக்க முடியாது.
So we become envious of that person who is the husband.
அதனால யார் அந்த அந்த பெண்ணினுடைய கணவனாக இருக்கிறானோ அவன் மேல ஒரு பொறாமை ஏற்படும்.
Or we make some scheme to kidnap or seduce the woman and then we get in a lot of trouble and we become very sinful.
இல்ல அதை விட இன்னும் அதிகமான பாவ காரியத்துல போகணும் அப்படின்னா அந்த பெண்ணை வந்து கடத்திட்டு போகிறதுக்கோ இல்ல அந்த பெண்ணை கவர்றதுக்கோ சில முயற்சிகள் மேற்கொள்ளலாம்.
சோ வி சீ எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் வி டிசையர் டு என்ஜாய் இட் பட் இட் ஜஸ்ட் கிவ்ஸ் அஸ் எ லாட் ஆஃப் ட்ரபிள்.
நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பார்த்து அந்த பொருட்களை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கறது தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்படி அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய முயற்சியானது நமக்கு இன்னும் பலவிதமான பிரச்சனைகளை தான் கொடுத்து
கொண்டிருக்கிறது. And material activities which give karmic reactions.
இதன் மூலமா நம்ம அதிகமான பௌதிக பந்தத்துல நம்ம சிக்கிக்கொள்றோம். இதன் மூலமா வலுவான கர்ம வினைகள்ல மாட்டிக்கொள்கிறோம்.
But if we see Krishna everywhere, that in itself gives us liberation from this material world.
ஆனா நமக்கு எல்லா இடங்களையும் கிருஷ்ணரை பார்த்தோம் அப்படின்னா அது மட்டுமே நமக்கு போதும் இந்த ஜட உலகத்துல இருந்து நமக்கு முக்தியை கொடுப்பதற்கு.
Actually there's no need of all this severe austerities and intricate discussion of what is jnana and what is brahma and all these things.
உண்மையில பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கடுமையான தவங்கள், ஞானம்னா என்ன, பிரம்மம்னா என்ன, இதெல்லாம் புரிந்து கொள்றது வந்து அவசியம் எதுவுமே கிடையாது.
Krishna discusses all these points in Bhagavad Gita.
Krishna inda ella karuthukalaiyum Bhagavad Gita la solrar.
That is attractive to persons who are attracted to such things.
Yarella andha vishayangal mela pattradudeyargal irukkaangalo avanga Bhagavad Gita la irukkapudi andha vishayangala avangalukku pidikum.
But in between, in different places, he gives some indication of what is the actual essence of spiritual understanding.
ஆனா நடுவில் அங்காங்க பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக வாழ்வினுடைய உண்மையான அறிவு என்ன அப்படிங்கறத அது பற்றிய சிறிய சிறிய தகவல்களை கிருஷ்ணர் நடுநடுவில் கொடுக்கிறார்.
For instance, he says, Patrang, Pushpang, Phalang, Thoyam, Yome, Bhaktya, Prayachati, Tadaham, Bhakti, Parhitam, Ashnami, Prayatamana. If one offers me with love, a leaf, a fruit, water, or flower, Krishna says, then I accept that.
Krishna சொல்றார், யாராவது அன்போடையும் பக்தியோடையும் எனக்கு ஒரு பூவோ இலையோ பழமோ நீரோ கொடுத்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேங்கிறார்.
So you may think, why in this discussion of yoga and karma and brahma and atma and all these elevated topics, Krishna says, offer me a flower or a fruit or water or a leaf.
நீங்க நினைக்கலாம் இங்க கர்மா, ஞானா, யோகா இது போல உயர்ந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது நடுவுல ஏன் தனக்கு வந்து ஒரு இலையோ பழமோ பூவோ நீரோ அர்ப்பணிக்கிறத பத்தி கிருஷ்ணர் சொல்லணும்.
What happened? Krishna is getting thirsty or hungry or what?
கிருஷ்ணருக்கு இங்க என்னாச்சு, அவருக்கு வந்து பசி எடுத்துருச்சா இல்ல தாகம் எடுத்துருச்சா என்ன?
He may say, well, Krishna, come on, you're supposed to be self-realized. What do you want? Why are you asking something from anyone?
நீங்க கிருஷ்ணகிட்ட கேட்கலாம், ஓ கிருஷ்ணா என்னாச்சு உனக்கு, நீங்க வந்து தன்னுணர்வு பெற்றவரா இருக்கணும், மத்தவங்க கிட்ட இருந்து எதுக்கு ஏதோ விஷயங்களை கேக்குறீங்கன்னு கேட்கலாம்.
Krishna doesn't need anything from anyone, but he is thirsty for the love of his devotees.
கிருஷ்ணருக்கு எதுவுமே அவசியம் கிடையாது தன்னுடைய பக்தர்கள்ட்ட இருந்து, அவர் தன்னுடைய பக்தர்களுடைய அன்பிற்காக ஏங்குகிறார்.
And if we offer even a simple thing to Krishna with love, that automatically puts us beyond the liberated stage without even having to think so much gyan, karma, yoga, atma, brahma, asakti, anasakti, and so many things.
நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்துறது அப்படிங்கிற அந்த எளிமையான தளத்துல நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, அது மூலமாவே நம்ம இயற்கையாவே இந்த ஆத்மா, கர்மா, ஞானா, யோகா, பிரம்மா, பிரம்மன் இது எல்லாத்தையும் இந்த எல்லா தளங்களையும் காட்டிலும் அப்பாற்பட்ட நிலையில நம்மளை வைத்துவிடும்.
But the unfortunate persons who are attracted to impersonalism, even though Krishna tells them in Bhagavad Gita who he is, who they are, they cannot understand.
Ana inda aruvada karuthukalla aarum kondirukkakoodi inda durdashasaligal kitta Krishna vandu than yaar abingiradha vilakkama Bhagavad Gita la sonna kuda avangalala purinjikka mudiyadilla.
Arasagya kaka chushe gyana nimba phale rasagya kokil kai premamra mukule. Those who think themselves gyanis, but they have no knowledge of the rasa that is there in bhakti between Krishna and the devotees, they are compared to crows.
யார் வந்து தங்களை ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அன்பின் மேல ஆர்வம் இல்லாம இருக்கிறார்களோ அத்தகைய நபர்கள் காக்கைகளுக்கு உதாரணமாக
சொல்லப்படுகிறார். Supreme swans, but according to Ramananda Rai, they are just like crows.
Poduva aruvadigal thangalai paramahamsargal miga uyarnda anna paravigal appdine nenaithukollrargal ana Ramananda Rai avargala patti sollumbodhu avargalai kaaka endru solgirar.
If you go under a neem tree, you'll find there's so much crow stool there. Generally you'll find
நீங்க வேப்ப மரத்தாண்ட போனீங்க அப்படின்னா அங்க நிறைய காக்கையினுடைய எச்சத்தை நீங்க பார்க்க முடியும்.
Because the crows like to chew or suck on the neem fruit, which is very bitter.
ஏன்னா காக்கைகள் பாத்தீங்க அப்படின்னா அந்த வேப்பம்பழத்தை சாப்பிடறதுக்கு ஆசைப்படும், அது ரொம்ப கசப்பானதா இருக்கும்.
So similarly, persons who have no knowledge of the sweet loving exchanges between Krishna and his devotees, they're simply attached to some impersonal what they think is knowledge, they are compared to the crows who are sucking the bitter fruits.
கிருஷ்ணருக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அன்பை பற்றி அறிந்து கொள்ளாத அருவாதிகள் அவங்க ஞானம் பற்ற பல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தாலும் அது எல்லாமே எப்படின்னா கசப்பா இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிடக்கூடிய காக்கைகளுக்கு ஒப்பிடப்படுறாங்க.
Now of course bitterness is one of the rasas. There are various tastes.
உண்மையில கசப்பு அப்படிங்கிறது கூட ஒரு வகையான சுவைதான்.
But if there's in the neem, there's only bitterness.
ஆனா வேப்பம் மரத்துல பார்த்தா அப்படின்னா கசப்பு மட்டும்தான் இருக்கு.
So in this material world there's only bitterness.
இந்த ஜட உலகத்துல கசப்பு மட்டும்தான் இருக்கு.
And in liberation without Krishna consciousness there's only bitterness.
கிருஷ்ண உணர்வு இல்லாம இருக்கக்கூடிய முக்தியிலையும் கசப்பு மட்டும்தான் இருக்கு.
So in Krishna consciousness or love of Krishna there are all different flavors including sometimes bitterness.
கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணர் மேலான அன்புல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான சுவைகளும் இருக்கும் கசப்பு உட்பட.
Just like in the loving affairs between Krishna and his devotees, sometimes there is apparent anger or apparent separation.
உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படினா கிருஷ்ணருக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் இடையிலான அன்பு பரிமாற்றத்துல சில நேரங்கள்ல அங்க மேலோட்டமா பாக்கிறதுக்கு பிரிவு மாதிரி இருக்கலாம், இல்ல கோபம் வெளிப்படலாம், அது போன்ற கசப்பான நிகழ்ச்சிகள் இருக்கலாம்.
But in bhakti, the main rasa, mukhya rasa is madhurya, sweetness.
Ana bhaktiyil irukkakoodiya mukhyamana rasam enna na madhuryam, inimiyana rasam da.
So bhakti is always sweet.
Bhakti eppovume inippu da.
So even if in bhakti there is some apparent bitterness or difficulty, still it's always overwhelmingly sweet.
Bhaktiyil eppayadu edavadhu kasappu edavadhu irundha kuda அது முற்றிலுமா மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா பக்தி அப்படிங்கறது இனிமையான ஒன்றுதான்.
But persons who are not interested in bhakti, they're just interested in karma or the nullification of karma as jnana in personal knowledge, they only know bitterness.
ஆனா யாரெல்லாம் வந்து கர்மத்தில் ஆர்வமுடையவர்களாகவும் அந்த கர்மத்தை போக்குறதுக்காக இருக்கக்கூடிய அருவமான ஞானத்தில் ஆர்வமுடையவர்களாம் இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கசப்பு
மட்டும்தான் இருக்கும்.
கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய அன்பை மட்டுமே அறிந்தவர்கள் அவங்க வந்து குக்கீர்னு சொல்லப்படுறாங்க.
குக்கீர் Kayal in Hindi.
I heard the name long but not no, used it. I forgot the name.
You don't have or just see poor Tamil Nadu. They don't. That's the. You don't even know what a kokil is.
Kokil அப்படின ஒரு பறவை இருக்கும். அது வந்து வானத்துல இருந்து இன்னும் குயில் இல்ல. அது தமிழ்ல என்ன பேர் சொல்றது?
It looks something like a small crow but in the kaak goes kaak kaak kaak. Therefore they're called kaak because they make that noise.
Kaak.
I can't say it so harsh. It's a very harsh sound. Whereas the kokil sings very, I can't also sing very sweet, sings very sweetly. Looks, koil, koil.
காக்கா வந்து பார்த்தோம்னா ரொம்ப அசிங்கமா காக்கான்னு கத்தின் இருக்கும். ஆனா குயில் சொல்றது, குயில் வந்து பாடுறது ரொம்ப நல்லா அற்புதமா இருக்கும்.
And they eat the sweet buds of the mango tree.
அது என்ன பண்ணுனா மாமரத்துல இருக்கக்கூடிய இனிமையான இனிமையான பழத்தை சாப்பிட்டு.
So Yomam Pashati Sarvatra, Krishna is inviting you yogis, you want to sit there and breathe some air, one nostril and other nostril, and stare at the tip of your nose. What about loving me? That's a lot better.
கிருஷ்ணன் இங்க அதனால யோகிகளுக்கு ஒரு அழைப்புதல் விடுக்கிறார். யோமாம் பசித்தி சர்வத்திர ஸ்லோகத்துல அவர் சொல்றார், நீங்க வந்து ஒரு மூக்குல காத்த உறிஞ்சு இன்னொரு மூக்குல விட்டுண்டு இன்னொரு மூக்குல உறிஞ்சு விட்டுன்னு இருக்கீங்க, என்ன நூக்கினுடைய நுனியில தியானிக்கிறதுக்கு பாத்துட்டு இருக்கீங்க, ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை பற்றி நினைப்பது பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாமே. பற்றுதல் பற்றின்மை அப்படிங்கறத பத்தி பேசுறது பதில கிருஷ்ணன் மேல பற்றுடைய ஆவமே அதுதான் வாழ்க்கையினுடைய பக்குவம்.
Krishna, he said, the people are trying to become detached from the world.
மக்கள் இந்த உலகத்துல இருந்து பற்றற்றல் ஆகணும்னு விரும்புறாங்க.
That is very difficult.
அது ரொம்ப கடினமானது.
தைவீயேஷா குணமாயி மம மாயா துரத்யயா. This material situation made up of the three modes of material nature is very difficult to overcome, very difficult to come out of.
இந்த கிருஷ்ணருடைய சக்தியான இந்த முக்குணங்களை வெற்றி கொண்டு வர்றது அப்படிங்கறது மிகவும் கடினமானதாகும்.
But mamaiva ye prapadyante mayamaitam charantite. But Krishna says, you just surrender to me, I'll take you, easily you can cross over.
ஆனா கிருஷ்ணா சொல்ற, நீ வெறும் எங்கிட்ட சரணடைஞ்சா போதும், நான் உன்னை எளிமையா இந்த ஜட உலகத்தில இருந்து கூட்டிட்டு
போறேன். They don't like to accept this. They're so unfortunate.
ஆனா கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்ட நபர்கள் அவங்க இதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இல்ல. அவங்க ரொம்ப துரதிருஷ்டசாலிகளா இருக்கிறாங்க.
Krishna is inviting them to come.
Krishna நமக்கு அழைப்புதல் எடுக்கிறார், வாங்கன்னு சொல்லி.
He's not just some ordinary person.
Krishna ஒரு சாதாரண நபர் கிடையாது.
You're interested in Brahma. Here is Param Brahma, Param Brahma, Param Dhamma, Pavitram Paramam Bhavan. That is Krishna.
நீங்க வந்து பிரம்மன் மேல ஆர்வமுடையவர்களா இருக்கீங்க, இங்க பரபிரம்மனா கிருஷ்ணர் இருக்கார், அவரை எடுத்துக்கொள்ளாமே.
He is not a jiva who has become self-realized, but he is the shelter of all the jivas.
அவர் தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மா கிடையாது, எல்லா ஆத்மாக்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர்.
So those who try to reduce Krishna to being, to those who do not accept Krishna as anything, as in the position of the Supreme Personality of Godhead, they are simply cheating themselves.
யார் வந்து கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற நிலையை ஏற்றுக்கொள்ளாமல் அதிலிருந்து அவரை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணா கூட அவங்க வந்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம்.
And they are cheating others.
மற்றவர்களையும் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள்.
When they read Yomam Pashati Sarvatra, instead of thinking, oh, how wonderful to see Krishna everywhere and everything Krishna, they're saying, oh, that means I became Krishna.
யோமாம் பசியதி சர்வத்திரன் பார்க்கும்போது ஓ எவ்வளவு அற்புதமானது, எல்லா இடங்களிலும் நான் கிருஷ்ணரை பார்க்கலாம் அப்படிங்கறத தவறா புரிந்து கொண்டு நானும் கிருஷ்ணராயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க.
So even if they say Krishna is a great self-realized person, it is simply insulting to Krishna.
கிருஷ்ணர் மிகச்சிறந்த தன்னுணர்வு பெற்ற நபர் அப்படின்னு சொன்னா கூட அது கிருஷ்ணரை அவமதிப்பதுதான்.
Krishna is not a great self-realized person.
கிருஷ்ணர் ஒண்ணு பெரிய தன்னுணர்வு பெற்ற நபர் கிடையாது.
We don't find that Krishna went away and did yoga for austerity for so many years.
Krishna velila poi edho tapasyangala seidhar abingra maari la nam edhum paakkaradilla.
He showed the symptoms of Bhagavan even before his birth.
Avar pirakkaradhukku munadiye than Bhagavan abingradhukana arigurigalai velippaduthinar.
When he was in the womb of Devaki, that you might think, well, that shows that he's an ordinary person.
Krishna devakiyude karul irundar abingumbodhu adu oru sadharana varai pola kaatalam.
But all the demigods were coming and praying.
Ana ella devargalum anga vandu avargitta prarthanai seidhargal.
Then he showed first of all four-handed form.
Modalla avarunda
Vishnu form.
Naangu karangaloda irukkapudi Vishnu roopathai kaatinar.
And even as a young baby, apparently helpless baby, he was killing so many demons like Putana and Shakata.
Krishna chinna kolandeyaga patravargalude udhayai edirpaathirukkudi or kolandeyai pola thottramalitha bodhilum avar palvera asuragalai kondar, Putana, Sakadachura, ellarayum.
So it's not that he's a jiva who's become self-realized, but he is the Supreme Personality of Godhead who has kindly come into this world, apparently like one of us, just to offer to us that we can come and join with him in his blissful service.
அதனால கிருஷ்ணரை ஒரு சாதாரண ஜீவனாக, தன்னுணர்வு பெற்ற ஒரு ஜீவனாக நம்ம கருதிவிடக் கூடாது. கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், நம்ம எல்லாரும் அவருடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று அவருடைய ஆனந்தமயமான சேவையில பங்கு கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவர் இந்த பூலோகத்துக்கு வருகிறார்.
Here are pictures of Krishna with the gopis. They're not discussing what is Brahma, what is Atma.
இங்க ஒரு படம் இருக்கு, கிருஷ்ணர் கோபியர்களோட இருக்கிறார். இங்க வந்து அந்த கோபியர்கள் கிருஷ்ணர் கிட்ட பிரம்மம்னா என்ன, ஆத்மானா என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் விளக்கம் கேட்டுட்டு இருக்க கிடையாது.
Those discussions, they're also good. We see here the Krishna on the battlefield of Kurukshetra. Arjuna is praying, seeing the Vishwaroop.
இங்க பார்க்கலாம் கிருஷ்ணர் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருக்கிறார். இங்கே அர்ஜுனன் கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை பார்த்துவிட்டு பிரார்த்தனை செய்கிறான்.
So that discussion of what is Atma, what is Brahma, that is required in human life to consider who we are, what is the actual truth.
Atma, Brahman pondra vilakkangalai arindu kollradhu abdingaradhu avasiyam dhaan. Adhu nama yaaru, nama unmayana vaalkaiyudaiya thanmai enna adhaiyum therindu kolla vendiyadhu avasiyame.
But having understood that, we have to come to the platform of what is actual Brahma gyan.
அதை புரிந்து கொண்டோம் அப்படின்னா உண்மையான பிரம்ம ஞானம் என்ன அப்படிங்கிற தலத்துக்கு நாம் வர வேண்டியது அவசியம்.
That Krishna is Param Brahma. He is the Supreme Personality of Godhead.
கிருஷ்ணரே பரம் பிரம்மன், அதாவது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள்.
And we are meant to serve him in a loving relationship.
நாம் அனைவரும் அவருக்கு அன்பான உறவு, அன்பு தொண்டு செய்ய வேண்டியவர்கள்.
So the gopis who are singing with Krishna, dancing with Krishna, playing with Krishna, making garlands with Krishna, they are in a much better position than someone who is apparently self-realized but has no trace of any love for Krishna.
Endha gopiyargal Krishnaroda pesikonde paadikonde avargoda isaikarigalai meetikonde malar maalaigalai thoduthukonde irukkirargalo avanga melottama thannunoru petra nabargal appdin sollindirukkaran kaattalum miga miga uyarna nilayila irukkirargal.
Such persons, even though they may apparently be self-realized, they're most unfortunate.
மேலோட்டமா தன்னுணர்வு பெற்ற நபர்களாக கிருஷ்ணன் மேல அன்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அவங்க தன்னுணர்வு பெற்றவர்கள் போல தோன்றினாலும் அவங்க ரொம்ப துரதிருஷ்டசாலிகள்.
They are attracted to the teachings of Bhagavad Gita because it is the quintessential delineation of Atma Gyan, Brahma Gyan.
அவங்க பகவத்கீதை மேல ஆர்வமுடையவர்களா இருக்கிறாங்க. ஆனா அது அது வாஸ்தவம் தான். ஏன்னா பகவத்கீதை அப்படிங்கிறது ஆத்ம ஞானத்தினுடைய ஒரு அத்தியாவசியமான பாடமாகும்.
பட் they have a problem with Bhagavad Gita also, because also within Bhagavad Gita it's just that it's the quintessential delineation of Atma Gyan. We'll find elsewhere in Shastra, in the Upanishads, Mahabharata, in different places, discussion of what is Atma, need for detachment from this world, and all these points. But they're really all brought together succinctly and precisely in Bhagavad Gita.
Atma Jnanathai Patriya முக்கியமான தகவல்கள் பகவத்கீதையில நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது உண்மையில இத்தகைய தகவல்களை நீங்க உபநிஷத், மகாபாரதம் போன்ற பல இடங்கள்ல அங்காங்கே பார்க்கலாம். ஆனா அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் மொத்தமாக எல்லாவற்றினுடைய ஒரு சாரமாக பகவத்கீதையில அது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
So Bhagavad Gita is really the definitive treatise on Atma Gyan, Brahma Gyan.
அதனால பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு துல்லியமான ஒரு புத்தகமாக அமைகிறது ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானத்தை பற்றியதாக.
But there's a problem for the impersonalists who are attracted to this.
ஆனா பகவத்கீதையில பற்றுதல் பகவத்கீதையினால கவரப்படக்கூடிய அருவாதிகளுக்கு இதுல ஒரு பிரச்சனையும் காத்துருக்கு.
Actually there is no problem, but they see it as a problem.
உண்மையில அங்க பிரச்சனை எதுவும் கிடையாது, ஆனா அவங்க அதை வந்து பிரச்சனையா பார்க்கிறார்கள்.
That there in Bhagavad Gita, Krishna establishes himself as the supreme personality of Godhead.
அங்க பகவத் கீதையில பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தன்னையே முழுமுதற் கடவுளாக பிரகடனம் செய்கிறார்.
And that the summation of all transcendental endeavors is to surrender to Krishna in pure love.
எல்லா விதமான ஆன்மீக முயற்சிகளுக்கும் இறுதி நிலை என்ன அப்படின்னா கிருஷ்ணன் மேல அன்பு மனப்பான்மையோடு அவரிடம் சரணடைவதுதான்.
So actually there is no problem.
உண்மையில இதுல எதுவும் பிரச்சனை எதுவும் கிடையாது.
All the problems come from not accepting Krishna as the supreme personality of Godhead.
எல்லா பிரச்சனையும் எங்க இருந்து வருது அப்படின்னா கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதனாலதான் வருது.
And Krishna speaks all these topics of Jnana, Brahma, Atma just to attract people who are attached to such concepts to come to hear these other verses which Krishna speaks. Yomam Pashati Sarvatra, to attract them to the sweet loving service of himself.
யாரெல்லாம் ஞானா கர்மா பிரம்மன் இதுல ஆர்வமுடையவர்களா இருக்கிறாங்களோ அவங்களை கவர்றதுக்காக கிருஷ்ணர் அத்தகைய விஷயங்களையும் பகவத்கீதையில பேசுற. அத்தகைய நபர்களை கவர்ந்து இங்க நம்ம பார்க்கக்கூடிய யோமாம் பசதி சர்வத்ர இது போன்ற விஷயங்களை கொடுத்து கிருஷ்ணர் தன்மேல அவர்கள் அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற தளத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யற.
Actually for Arjuna there was no need to speak all this karma gyana yoga all this stuff.
உண்மையில அர்ஜுனனை பொறுத்தளவு இந்த கர்மா ஞான யோகா இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவனுக்கு.
Arjuna was already in the position of the highest devotee.
அர்ஜுனன் ஏற்கனவே மிக உயர்ந்த பக்தனுடைய தலத்துல இருந்தான்.
That everyone is constitutionally the servant of Krishna.
எல்லாருமே அவங்களுடைய சொரூபத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய சேவகர்கள் தான்.
பட் அவுட் ஆஃப் லவ் தி வெரி டாப் மோஸ்ட் டிவோட்டீஸ் கிருஷ்ணர் டேக்ஸ் தி பொசிஷன் ஆஃப் சர்வன்ட் ஆஃப் தெம்.
ஆனா தன்னுடைய மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மேல தனக்கு இருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால கிருஷ்ணர் அவர்களுக்கு சேவகர்களாக சில நேரத்தில் பணியை எடுத்துக் கொள்கிறார்.
ஜஸ்ட் லைக் தி பிரைம் மினிஸ்டர் ஹீஸ் ஜஸ்ட் டு கிவ் அகைன் அன் மண்டேன் எக்ஸாம்பிள்.
மறுபடியும்
பிரைம் மினிஸ்டர் இஸ் தி head of the whole country.
மறுபடியும் நான் இன்னொரு பௌதிக உதாரணம் கொடுக்கிறேன். ஒருத்தர் பிரதமரா இருக்கிறார் அப்படின்னா அவர் தான் மொத்த நாட்டுக்குமே தலைவர்.
But when he's at home with his wife thinks nothing of telling him, you know, just go to the other room and bring something for me.
ஆனா அவர் வந்து தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர்கிட்ட அவருடைய மனைவி பக்கத்துல அறையில போய் எனக்காக ஒரு பொருள் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது, இயற்கையா சொல்லுவாங்க பக்கத்துல அறையில போய் எடுத்துட்டு வாங்கன்னு.
Oh, I left my bag in the other room. Could you, I'm a little busy here making the tea. Could you go to the other room and get my bag?
நான் வந்து இங்க ரொம்ப மும்மரமா டீ தயாரிச்சுட்டு இருக்கேன், நீ போய் பக்கத்து அறையில இருந்து ஒரு பைய எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க பிரதமரா இருந்தா கூட.
So you can't tell the prime minister to go and get your bag, such a little thing. You can't tell him to do anything.
ஆனா உங்களால அப்படி சொல்ல முடியாது, பிரதம மந்திரிட்ட போய் உங்களுக்காக உங்களோட பைய எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி.
But to the wife of the prime minister, she doesn't care. He's my husband. I've been ordering him around all my life.
ஆனா பிரதம மந்திரியோட மனைவியை பொறுத்தவரை அவங்களுக்கு அது வந்து அது முக்கியம் இல்லை. அவங்க சொல்லுவாங்க நான் இவரு வந்து பிரதமரா இருந்தா என்ன, பிரதமரா இருந்தா என்ன, இவர் என்னுடைய கணவர், வாழ்க்கை முழுக்க இவருக்கு நான் வந்து கட்டளை கொடுத்துட்டு இருந்துட்டு தானே இருக்கேன்.
So he is the prime minister, but to the wife of the prime minister, the relationship of husband and wife is far more predominant in their relationship than his being the prime minister.
அவர் பிரதமர் தான், அவர் ஆனா அவருடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் பிரதமராக இருந்தாலும் தன்னுடைய கணவர் அப்படிங்கிற அந்த உறவு தான் பிரதமர் அப்படிங்கிற நிலையை காட்டிலும் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கின்றது.
So when one becomes so close to Krishna in a relationship of love, then Krishna agrees out of love to be the servant of the devotee, even though he is the supreme personality of Godhead.
தன்னுடைய பக்தர்கள் எப்ப அன்பில அன்பில் உயர்ந்தவர்களாக ஆகிறார்களோ அப்ப தன்னுடைய பக்தர்கள் மேல இருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுக்கே சேவை செய்யக்கூடிய நிலையை எடுத்துக்கொள்கிறார்.
சேனையோ உபயோ மத்தியை ரதம் ஸ்தாபிய அச்சூதா. ஹே அச்சூதா, just take this chariot and put it in between the two armies. Arjuna didn't think, he's God, all he knows. Achyuta means Bhagavan, the supreme lord. But just take my chariot in between these two armies. He ordered Krishna.
Arjunan Krishna kitta sonna, hey Achyuta, nee poi inda ragatha senaigal naduvula poi nirutha abindru. Arjunan Krishna Achyuta nu kokkuran, adhaadu Bhagavan abindru kokkuran. Ana Arjunan Krishna oda nanban abingiradnala anga vandu ivar Bhagavan abingiradnala thayangala avarkittu vela solradhukku.
So Arjuna is already in the super perfect position.
அர்ஜுனன் ஏற்கனவே மிகவும் பக்குவமான நிலையில இருந்தான்.
We can only aspire to come to, actually see, even at this stage we shouldn't even aspire for the position of Arjuna. We should aspire to be the servant of Krishna and not prematurely think that how I will engage Krishna in cleaning my pots or some such thing.
நம்ம எல்லாரும் அர்ஜுனனுடைய நிலைக்கு அர்ஜுனனை போல ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏங்கலாம். ஆனா உண்மையில சொல்ல போனா நம்மளுடைய தற்போதைய நிலையை வச்சு பார்க்கும்போது நம்ம அர்ஜுனனை போல கிருஷ்ணர் கிட்ட இருந்து சேவை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. எப்படி நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கறத நினைக்கணும். நான் எப்படி கிருஷ்ணர் எனக்கு பாத்திரம் விலைக்கு தருவார் அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது.
So Arjuna was apparently placed in ignorance so that Krishna would speak the Bhagavad Gita to him.
அர்ஜுனன் மேலோட்டம் பார்க்கறதுக்கு அறியாமையின் வசப்படுத்தப்பட்டான். அப்படி வசப்படுத்தப்பட்டதின் மூலமாக பகவத்கீதை மற்றவர்களுடைய நன்மைக்காக பேசப்பட்டது.
But Arjuna is already in the position of being the topmost devotee of Krishna.
ஆனா அர்ஜுனன் ஏற்கனவே கிருஷ்ணனுடைய மிக உயர்ந்த பக்தர்கள் அப்படிங்கிற தளத்துல தான் இருந்தான்.
Krishna speaks karma, jnana, yoga, attachment, detachment, the miseries of this world, the temporality of this world. He speaks all these things.
கிருஷ்ணர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுறார். கர்ம, ஜானா, இந்த ஜட உலக வாழ்க்கையினுடைய தற்காலிகமான நிலை, இது எல்லாவற்றையும் பற்றி கீதையில பேசுறார்.
But in between, he's patrang pushpang palang tharam, offer me fruit leaf flower water.
ஆனா நடுவுல பார்த்தோம் அப்படின்னா அங்காங்கே கிருஷ்ணர் பத்ரம் புஷ்பம் பழம் தோயம், எனக்கு இதை நீ கொடுக்கலாம், எனக்கு இதை நைவேத்தியம் செய்யலாம் அப்படிங்கறதையும் எடுத்துரைக்கிறார்.
அனன்ய சேத சததம் யோமாங் ஸ்மரதி நித்ய சஹ தஸ்யாஹம் சுலப பார்த்த நித்ய யுக்தஸ் யோகினஹ. This is the real yogi, Krishna says.
Krishna சொல்றார் இத்தகைய நபர் தான் உண்மையான யோகி அப்படின்னு.
Who's always thinks of me without deviation.
எந்த ஒரு நிலையிலும் பிறழாமல் எப்போதும் என்னையே நினைத்துக் கொண்டிருப்பவர்.
For him, Krishna says, I'm very easily attained.
அத்தகைய நபர்கள் எளிமையாக என்னை அடைய முடியும்னு சொல்றார்.
So like this, Krishna gives indication, yomam pashyati sarvatra. This is really what you're looking for, my dear yogi.
இங்கே கிருஷ்ணர் யோகிகளுக்கு ஒரு தகவலை கொடுக்கிறார். என தர்ம யோகியே, நீ வந்து எந்த ஒரு விஷயத்தை உண்மையில தேடிட்டு இருக்கியோ அது இங்க இருக்கு அப்படின்னு.
Stop looking at the end of your nose. Stop looking at the end of your nose.
உன்னுடைய மூக்கினுடைய நுனிய பாக்கிறது பாத்துக்கிட்டு இருக்கிறத நிறுத்து.
Look and you'll see Krishna.
பா, கண்ண திறந்து பாரு, நீ கிருஷ்ணரை பார்க்க முடியுங்கிற.
Why are you so, you know, breathing this way and that way? You forget the real point is Krishna.
ஏன் அந்த பக்கம் மூச்சை எழுத்து இந்த பக்கம் மூச்சை எழுத்துட்டு கிடக்கிற? உண்மையான கருத்து கிருஷ்ணர் தான்.
But persons who are so envious and unfortunate that even they hear this, they're not attracted to Krishna.
ஆனா யாரு வந்து ரொம்ப பொறாமை கொண்டவர்களாகவும் துரதிருஷ்டசாலிகளாகவும் இருக்காங்களோ அவங்க இந்த விஷயங்கள்லாம் பற்றி கேட்டா கூட கிருஷ்ணர் மேல அவங்க கவர்ச்சி அடையறதில்ல.
So Krishna condemns them.
கிருஷ்ணர் அத்தகைய நபர்களை நிந்திக்கின்றார்.
மூடா, யூ ராஸ்கோ,
மூடர்கள், அயோக்கியர்கள் என்று திட்டுகிறார்.
அவஜானந்தி மா மூடா, தோஸ் ஹூ டு நாட் நோ மீ ஆல் ராஸ்கோஸ்.
யார் என்னை பற்றி தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அயோக்கியர்கள்னு சொல்றார்.
தட் ஐ அம் டெல்லிங் யூ தட் ஐ அம் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட், ஐ அம் நாட் அன் ஆர்டினரி பர்சன்.
நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் தான் முழுமுதற் கடவுள், நான் சாதாரண நபர் அல்ல அப்படின்னு.
ஜன்ம கர்ம ச மெய் திவ்யம், ஐ அப்பியர் இன் திஸ் வேர்ல்ட், ஐ ஆக்ட் இன் திஸ் வேர்ல்ட், பட் மை அப்பியரன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஆல் டிரான்சென்டென்டல்.
நான் இந்த உலகத்துல தோன்றுகிறேன், நான் இந்த உலகத்துல செயல்களை செய்கிறேன். அப்படி இந்த உலகத்துல தோன்றி செயல்களை செய்தாலும் என்னுடைய எல்லா செயல்களுமே திவ்யமானதுங்கிறார் கிருஷ்ணர்.
என்னுடைய
தெய்வீக ரூபம் என்றும் அழிவதில்லை.
கிருஷ்ணர் டசன்ட் அண்டர்கோ டிசீஸ் ஓல்ட் ஏஜ் அண்ட் டெத்.
கிருஷ்ணர் மரணத்தையோ வியாதியையோ முதுமையையோ சந்திப்பது அல்ல.
Always his beautiful Shyamasunda form, there's no deterioration.
அவர் எப்போதும் தன்னுடைய அழகான சாமசுந்தர ரூபத்தில் இருக்கிறார். அவருடைய ரூபமானது அழிவடைவதோ மங்குவதோ கிடையாது.
He is the supreme lord of all living beings and all that be.
எல்லா உயிர்வாளிகளுக்கும் அவரே முழுமுதற் கடவுளாக இருக்கிறார்.
He appears in this world out of his own desire, out of his own mercy.
அவர் தன்னுடைய சுய விருப்பத்தின் காரணத்தினால, அவருடைய சொந்த கருணையின் காரணத்தினால இந்த உலகத்தில் அவதரிக்கிறார்.
So Krishna explains all this very clearly.
கிருஷ்ணர் இந்த எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவாக விளக்குகிறார்.
And by his activities also it is completely clear that Krishna is the supreme personality of God.
அவருடைய செயல்களின் மூலமாகவும் இது தெள்ள தெளிவாக உணரப்பட முடியும், கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை.
But still persons who are envious, they try to make some philosophical explanation to deny Krishna's supremacy.
இருந்தாலும் யார் வந்து பொறாமை கொண்டவர்களா இருக்கிறாங்களோ அவங்க ஒரு சில தத்துவ வாதங்களை மாதிரி முன்வைத்து கிருஷ்ணர் சொல்றதுக்கு தவறான விளக்கங்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க.
They don't want to love Krishna.
அவங்க கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்த தயாரா இல்ல.
And they don't want anyone else to love Krishna.
வேற யாருமே கிருஷ்ண மேல அன்பு செலுத்தணுங்கிறதுலயும் அவங்க ஆர்வமா இல்ல.
They're so bitter.
அவங்க அந்த அளவுக்கு கசப்பானவர்களாக இருக்காங்க.
Therefore they are very anxious to go out in the public and preach to everyone that the ultimate is impersonal, God has no form, you are God, I am God, we are all God.
அதனாலதான் அவங்க மக்கள் மத்தியில போய் இறுதியில எல்லாமே அருவமானதுதான், நீயும் கடவுள் நானும் கடவுள், இது போன்ற அபத்தங்களை பிரச்சாரம் பண்றதுக்கு ஆர்வமுடையவர்களா இருக்காங்க.
So Krishna condemns such persons.
அத்தகைய நபர்கள் எல்லாரையும் கிருஷ்ணர் நிந்திக்கின்றார்.
Why does he do so? If he loves everyone, why does he condemn them?
எல்லார் மேலையும் அவர் அன்பு செலுத்துறார் அப்படின்னா அவர் ஏன் ஒரு சிலர் திட்டுறார்?
He condemns them because they should be woken up to what is their rascaldom, what is their nastiness, how they're by their wrong philosophy, how they're spoiling themselves.
அவர் ஏன் திட்டார் அப்படின்னா அவங்க அப்படியாவது அவங்களை எழுப்பலாமே அப்படிங்கறதுக்காக தான். ஏன்னா அவங்களுடைய மோசமான நிலையில இருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்காகத்தான்.
And others should not be misled.
அது மட்டும் இல்லாம அவங்களை திட்டத்தின் மூலமா மற்றவர்கள் தவறா வழிநடத்தப்படாமல் பாதுகாக்கப்படுவார்கள்.
So that after hearing this verse, Avajananti Mangmudha Manushinthanam Ashritam, and if you hear someone say that, well, Krishna, he's just a representation of the impersonal absolute, immediately you understand this is a mudha, this is a rascal.
கிருஷ்ணர்கிட்ட இருந்து நீங்க அவஜானந்தி மாமூடா அப்படிங்கிற ஸ்லோகத்தை நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா, அப்ப யாராவது நம்ம கிட்ட வந்து கிருஷ்ணர் உருவமற்ற பரம்பொருளுடைய தோற்றம் அப்படின்னு சொல்லி வளர்னாங்கன்னா உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இங்க இருக்கிறார் ஒரு மூடர், இங்க இருக்கிறார் ஒரு அயோக்கியர், அவர் நம்ம ஏமாற்றாருங்கிறத தெரிந்து கொள்ளலாம்.
Seems to be a sannyasi or a sadhu.
பாருங்க பாக்கிறதுக்கு ஒரு சன்னியாசி போல இல்ல சாது போல இருக்கலாம்.
ஸ்பீக்கிங் ஆன் பகவத்கீதா,
பகவத்கீதையில பேசுறாங்க.
பட் ஹீஸ் மிஸ்ரெப்ரசென்டிங் கிருஷ்ணர்.
ஆனா இவங்க கிருஷ்ணரை தவறா வழி நடத்துறாங்க.
இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன் பிகாஸ் வி ட்ரஸ்ட் ஹிம் அஸ் அ சாது, பட் ஹீஸ் சீட்டிங் அஸ் பை டினையிங் தட் கிருஷ்ணர் இஸ் சூப்ரீம்.
அவர் ரொம்ப அபாயகரமான நபர். அவர் வந்து சாதுவா இருக்கிறார் அப்படிங்கறனால நம்ம மரியாதை கொடுக்கிறோம். ஆனா அவர் நமக்கு கிருஷ்ணரை பற்றிய தவறான தகவல்களை கொடுத்து நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்.
So be very careful of such persons.
அத்தகைய நபர்களை கண்டு ரொம்ப கவனத்தோட இருங்க.
Actually don't be careful, just keep away from them altogether.
வெறும் கவனமா மட்டும் இருக்காதீங்க, அத்தகைய நபர்கள் எல்லாம் முற்றிலுமா புறக்கணித்து ஒதுங்கே இருங்க.
Don't read any so-called spiritual books if they're not by pure devotees of Krishna.
கிருஷ்ணருடைய தூய பக்தர்களால் எழுதப்படல அப்படின்னா அந்த பேரளவில் இருக்கக்கூடிய ஆன்மீக புத்தகங்களை படிக்காதீர்கள்.
Anyone who teaches us that Krishna is the supreme personality of Godhead and we are to surrender to him in loving devotion, you run to that person.
யாரெல்லாம் நமக்கு வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவர்கிட்ட சரணடையணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லி தராங்களோ அத்தகைய நபர்கள் நம்மளுடைய உண்மையான நல நிர்மிகள், அவர்கிட்ட சரணடையணும். அத்தகைய நபர்கள்ட்ட நீங்க ஓடி போறீங்க.
Fall down at their feet and take instruction from them.
அவங்களுடைய திருவடிகளில் விழுந்து அவர்களுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
And anyone who teaches that the ultimate is not a person, we simply have to merge into the supreme light, Krishna is just a representation of something else, just run away from that person as fast as you can run.
எத்தகைய நபர்கள்லாம் வந்து பரம்பொருள் அருவமானது, கிருஷ்ணர் ஒரு பரம்பொருளுக்கு உருவம் கிடையாது, கிருஷ்ணர் அருவமான பரம்பொருளுடைய ஒரு தோற்றமே அப்படின்லாம் சொல்றாங்களோ அத்தகைய நபர்களை பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா அவங்க கிட்ட இருந்து ஓடுங்க.
Study this Bhagavad Gita as it is.
இந்த பகவத் கீதைய உண்மை உருவில படிங்க.
It's called Bhagavad Gita as it is because Krishna spoke Bhagavad Gita to bring us to him in a relationship of bhakti.
Krishna இது ஏன் பகவத் கீதை உண்மை உருள்னு அழைக்கப்படுது அப்படின்னா, கிருஷ்ணர் பகவத் கீதையை எதுக்காக பேசினார் அப்படின்னா, ஜீவன்களை பக்தியின் மூலமா தன்னுடன் தங்கிட்ட கூப்பிட்டுக்கிறதுக்காகத்தான் பேசினார்.
But almost all editions of Bhagavad Gita, because the commentators are mudhas, they're envious of Krishna, they explain it in a way that don't surrender to Krishna.
ஆனா பெரும்பாலான பகவத்கீதைகள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வியாக்கியானம் கொடுத்தவர்கள் மூடர்களாக இருப்பதால, கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்டவர்களாக இருக்கிறனால அவங்க கிருஷ்ணரிடம் சரணடையுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்றது கிடையாது.
So don't be misguided by these mudhas, even if they seem to be highly spiritually advanced.
மேலோட்டமா பாக்கிறதுக்கு ரொம்ப ஆன்மீகத்துல முன்னேற மாதிரி தெரிஞ்சா கூட இத்தகைய மூடர்கள்னால தவறாக நீங்க வழிநடத்தப்பட்டு விடாதீர்கள்.
They might be very detached from the world.
அவங்க இந்த ஜட உலகத்தில இருந்து ரொம்ப பற்றற்ற நிலையில இருப்பது போல தோன்றலாம்.
They might have good knowledge of Bhagavad Gita and Veda and all this.
பகவத்கீதை வேதம் போன்ற விஷயங்கள் பத்தி நல்ல ஞானமுடையவர்களாக போல தோன்றலாம்.
But if they deny Krishna or ignore Krishna or do not teach us about Krishna as the supreme personality of Godhead, then they're all simply mudhas and rascals.
ஆனா அவங்க கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா, கிருஷ்ணரை புறக்கணித்தார்கள் அப்படின்னா, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத நமக்கு சொல்லி தரல அப்படின்னா, அப்ப இத்தகைய நபர்கள் எல்லாரையும் நம்ம புறக்கணித்தாக வேண்டும். அவர்கள் எல்லாரும் மூடர்களாகவும் அயோக்கியர்களாகவும் கருதப்பட வேண்டியவர்கள்.
So please study this Bhagavad Gita as it is.
அதனால தயவுசெய்து இந்த பகவத் கீதையை உண்மையுருள் படிங்க.
By understanding this one book, your life will be successful.
இந்த ஒரு புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையை பக்குவம் அடையும்.
ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால்
கேட்கலாம். We're telling everyone it's the Gita month. This is the month in which Krishna spoke Bhagavad Gita. So it's very auspicious to take Bhagavad Gita during this Gita month.
இது வந்து கீதா மாதம் அப்படினு அழைக்கப்படுது. இந்த மாதத்துல தான் கிருஷ்ணர் பகவத் கீதையை பேசினார். இந்த மாதத்துல நீங்க வந்து பகவத் கீதையை வாங்குறது மிகவும் மங்களகரமானது.
Actually it's very auspicious to take Bhagavad Gita in any month.
உண்மையில பகவத் கீதையை நீங்க எப்ப வாங்கினாலும் அது எந்த நேரத்துல வாங்கினாலும் அது ரொம்ப மங்களகரமானதுதான்.
But because people think like that, oh, this is very auspicious time, this, that, then it's a kind of sales promotion, you could say.
ana makkal vande idu mangalagaramana naal abingiradha oru sila vishayangal nenikiradhanaala namakku vande adha virpanaiku udaviyaavum adhu namakku amaiyudhu.
So we can also have sales promotion, but not that we're selling Bhagavad Gita to get more money or anything, but because whatever it takes for you to get this knowledge of Bhagavad Gita, please take it.
நாங்களும் இங்க வந்து அதே மாதிரி விற்பனைக்காக இது விற்பனையை நாங்க முன்வைக்கிறோம், உங்களுக்கு எடுத்துரைக்கிறோம். ஆனா இதை வித்து நாங்க வந்து ஏதோ காசு பணம் சம்பாதிக்க போறோம் அப்படிங்கறது கிடையாது. இதுல இருக்கக்கூடிய உண்மையான ஞானத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதை நீங்க எடுத்துக்கணும்னு சொல்றோம்.
This morning in West Mambalam, I was just walking to the place where I was going to give a lecture there.
இன்னைக்கு காலையில மேற்கு மாம்பலத்துல நான் வந்து எங்க உபன்யாசம் கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தேன்.
So just on the path was a young boy, maybe 18, 20 years old.
அங்க அந்த பாதையில நான் பார்த்தேன் ஒரு 18-20 வயசு இளம் சிறுவன்.
Holding a cricket bat with a younger boy throwing the ball like this.
அவன் வந்து ஒரு கிரிக்கெட் மாட்டை வச்சுக்கிட்டு இன்னொரு சின்ன பையன், அவனை விட சின்ன பையன் அவனுக்கு பந்து போட்டு இருந்தான்.
So I said to him, why are you wasting your time?
நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ ஏன் உன்னோட நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய்?
Human life is meant for God realization.
மனித வாழ்க்கை கடவுளை உணர்வதற்கு உரியதாகும்.
You get this human birth after many births.
இந்த மனித பிறவியானது பற்பல பிறவிகளை தாண்டி அடையப்படக்கூடியது.
Now only is the opportunity for God realization and you are wasting it just hitting this ball with a piece of wood.
இப்ப இந்த ஒரு உயர்ந்த பக்குவ நிலை அடையறதுக்கான வாய்ப்பு உனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ஆனா அதை நீ வந்து வீணடிச்சுட்டு இருக்க, ஏதோ ஒரு மட்டையை வச்சுக்கிட்டு ஒரு பந்தை அடிச்சுக்கிட்டு இருக்கிற.
So I said, you come, now we're having a program, kirtan, upanyasam, all this, you come.
நான் கிட்ட சொன்னேன், இப்ப நீங்க வா, நாங்க வந்து கீர்த்தனம் உபன்யாசம் எல்லாம்
நடந்துருக்கு.
நிகழ்ச்சி நடந்த பள்ளிக்கூடத்தினுடைய கதவுக்கு முன்னாடி தான்
விளையாண்டு வந்தான். In the home where we're not supposed to go to any divine function. So I said, Ashochan, someone in the family. You know, maybe someone great great grand uncle somewhere off in America or somewhere had died. Perfect excuse.
அப்ப சொன்னாரு, எனக்கு வரணும்னு தான் ஆசையா இருக்கு, ஆனா நான் வரக்கூடாது, இப்ப எங்களுக்கு வந்து தீட்டு, ஏன்னா யாரோ ஒருத்தவங்க அவங்க குடும்பத்துல இறந்து போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க குடும்பத்துல யாராவது எங்கேயாவது ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடியவங்க, அமெரிக்கால எங்கேயாவது தங்கி இருக்கக்கூடியவங்க எங்கேயாவது இறந்து போயிருக்கலாம். ஒரு எவ்வளவு பெரிய ஒரு சாக்கு கிடைச்சிருச்சு வர மாட்டேன்னு சொல்றதுக்கு.
So he went on playing cricket.
அவர் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாண்டு இருந்தார்.
ஹரே கிருஷ்ணா. If you are whether you, whatever situation you may be, take this Bhagavad Gita.
எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி பகவத் கீதையை நீங்க எடுத்துக்கொள்ளலாம்.
What do the Kshatriyas do? I mean, they're all in Ashoch, right? They're killing and their friends are getting killed next to them. They don't follow that. Otherwise, you know, now I can't do anything. Then as soon as one person's killed on one side, because they're all friends and relatives, then the battle has to stop. You get what I mean?
இப்ப சத்திரியர்கள் என்ன செய்ய முடியும்? தீட்டு அப்படின்னா யாராவது ஒருத்தர சத்திரியர்கள் சண்டை போடுறாங்க அப்படின்னா சண்டை போடும்போது ஒருத்தவங்க கொல்லப்படுறாங்க, கொல்லப்படுறவங்க வந்து அவங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், எங்க உறவினர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சண்டை நிறுத்த முடியுமா என்ன? எந்த காரியம் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கடமை நிறுத்த முடியாது.
Drona got killed, our guru got killed, so we should just retire. Everyone, you know, both the Pandavas and the Kauravas, they're all students of Drona.
Pandavargal, Kauravargal, avanga ellarum sagodarargal. Drona vandu avangalude guru. Ivanga la irandu pettaanga solla avanga pora niruthala.
No such question. They went on fighting all the more fiercely.
அவங்க வந்து போரை நிறுத்துறது அப்படிங்கிற கேள்விக்கு இடம் கிடையாது. அவங்க இன்னும் தீவிரமா போர் புரிந்து கொண்டிருந்தார்கள்.
Can you imagine what intensity is required to fight in a battle?
போர்ல சண்டை போடணும்னா எந்த அளவுக்கு ஒரு தீவிரமான எண்ணம் இருக்கணுங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க.
You can't think of anything else.
நீங்க அது தவிர வேற எதையும் பத்தி யோசிக்கவே முடியாது.
People are trying to kill you all around and you're trying to kill them.
உங்களை சுத்தி எல்லாரும் உங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க, அவங்களை நீங்க கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க.
So if you start thinking about, well, when this is all over, I'll go on a holiday with my wife, and you can't think of anything else.
நீங்க அந்த சண்டைக்கு நடுவுல இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எனக்கு வந்து விடுமுறை கிடைக்கும், விடுமுறையில நான் வந்து என்னுடைய மனைவியோட வெளியில போகலாம் அப்படின்லாம் நீங்க யோசிச்சு பாக்கிறதுக்கு அங்க வேலையே கிடையாது.
Full concentration is required.
முழு கவனம் அங்க அவசியமாகுது.
So that full focus, full concentration, that is required in bhakti.
அந்த முழு கவனம் அது வந்து பக்தியில அவசியமாகுது.
Okay, so tell them to take Bhagavad Gita.